நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்கள் சொந்த தவறுனால தான் இருந்தாலும் தேவன் உங்களை நிராகரிக்க மாட்டார், உங்களை கை கழுவிட மாட்டார். இவன் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா தேவன் ஒரு நல்ல தகப்பன். இந்த நல்ல தகப்பனுடைய ஆச்சரியமான அன்பை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஸ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் சொல்லி நான் நம்புகிறேன்.
நம்மளுடைய தேவன் ஒரு காலமும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். இனி இவன் முன்னேற மாட்டான், இதுக்கப்புறம் இந்த பிள்ளை எழுந்திருக்காது, இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை அப்படின்னு தேவன் நம்ம மேலே விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா தேவன் நம்மளுடைய தகப்பன். ஃபாதர் காட் will never ever give up on you. எல்லாருமே விட்டு கொடுத்துட்டாங்க, எல்லாரும் நினச்சிட்டாங்க இதுக்கப்புறம் கெட்ட குமாரம் வீட்டுக்கு வரமாட்டான்னு. அண்ணங்காரன் வேலைக்கு போயாச்சு, எல்லாரும் வேலையில் பிஸி ஆயிட்டாங்க, ஆனால் அப்பா மட்டும் தன்னுடைய மகன் வரப்போறான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தார். ஏன்னா யாரு நம்மளுடைய வாழ்க்கையில் இனி நன்மை இல்லைன்னு சொல்லி நினச்சிடலாம், நம்ம மேலே நம்பிக்கையை விட்டு கொடுத்துடலாம். ஆனால் நம்மளுடைய தகப்பனான தேவன் ஒரு காலமும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய அன்பு ஆச்சரியமானது. அவருடைய அன்பு நம்ம ரியலாகவே புரிஞ்சுக்கொள்ள முடியாது, ஆனால் அதை அனுபவிக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷத்தை வேற எந்த இடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவன் நம்மளுடைய தகப்பன் ஒரு காலமும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். த ஃபாதர் வில் நெவர் கிவ் அப் ஆன் அஸ். இன்னைக்கு இந்த தகப்பனுடைய அன்புடைய இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலிருந்து மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 5 வர்ஸ் நம்பர் 11, அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம் யோபுடைய பொறுமையை பற்றி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் ஒரு யோபுடைய புத்தகம் இல்லை யோபுடைய ஸ்டோரி வரும்போது ஒரு தடவை கூட யோபுடைய பொறுமையை பற்றி நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஏன்னா யோபுன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது, ஐயோ பாவம் ஃபஸ்ட்டாக தான் ஞாபகம் வருது. இத்தனை பிரச்சனை அனுபவிச்சார மனுஷன், இவ்வளோ இழப்புகள், அதுவும் ஒரே நாள்லையே அத்தனையும், ஆடு மாடுங்க ஒட்டகம் எல்லாம் ஒரே நாளில், அதுவும் ஒன்று ரெண்டில் ஆயிரக்கணக்கான மிருகங்கள் ஒரே நாளில் செத்து போயிடுது அப்படின்னா அர்த்தம் பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, திவால் ஆயிட்டார். ஒரே நாளில் 10 பிள்ளைகள் இறந்து போயிடுறாங்க. யோபு சொல்றார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு சொல்லி, ஏன்னா கர்த்தர் கொடுத்தார் எடுத்தது பிசாசு, யோபுக்கு அது தெரியல. ஆனால் யோபு அப்படி உளறி கொட்டிடுறாரு. இதெல்லாம் தான் ஞாபகம் வருது யோபுடைய புத்தகத்தை படிக்கும்போது. அப்புறம் யோபு சொல்றார் நான் பயந்ததே எனக்கு நந்துச்சே. அப்போ நம்ம சொல்கிறோம் பாத்தியா நீ உன்ன யார் பயப்பட சொன்னது. யோபு சொல்றாரு நான் கவலைப்பட்டேன் அது அப்படியே எனக்கு நேரிட்டாச்சு. அப்போ யோபுன்ன ஒன்று நம்மளுக்கு என்னென்ன ஞாபகம் வருது, யோபு கவலைப்பட்டாரு, யோபு பயந்துட்டாரு, யோபு சுயநீதி புச்சவராக இருந்தார். எல்லாம் உண்மைதான். யோபுன உடனே இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வருது, யோபி கஷ்டப்பட்டாரு, இப்படி இழந்துட்டாரு. இது எல்லாத்தோட யோபுடைய மனைவி வேற, பாவம் அவங்க ஒரு வசனத்தை தான் வந்துட்டு போகிறாங்க, ஆனால் அவங்கள நம்ம விட்டு வைக்கிறதே இல்லை. இருந்தாலும் அவங்கள பற்றி ரெண்டு வார்த்தை பேசியே பேசுகிறோம் இல்லையா. என்னன்னு யோபுடைய மனைவி வேற, இத்தனையும் நடந்துட்ட பிறகு நீ கடவுளை பிடிச்சின்னு இருப்பியா, அவரை சமைச்சிட்டு நீயும் செத்துப்போ அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன அப்படி பேசலாமா அந்த சகோதரி அப்படின்னு ஒரு சில பேர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 10 பிள்ளைகள் ஒரே நாளில் இறந்துட்டா எந்த தாயாக இருந்தாலும் அப்படி பேசுகிற வாய்ப்பு இருக்குது. அது ஒருவேளை நீங்களோ நானோ அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா இன்னும் கொடூரமாக கூட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம செஞ்சு காட்டிகிட்டே போயிருப்போம், நம்ம எப்படி கடவுளை சப்ச்சுட்டு செத்துப்போ, நானே உனக்கு சாப்பிடுக்கிறேன் கள்ளத்துக்கு போட்டு போயிருக்கலாம், உண்மையா இல்லையா. ஏன்னா அவங்க நிலைமையில இருந்து யோசிக்கும் போது அது வித்தியாசமான சுச்சுவேஷன். ஸோ யோபுன உடனே இந்த நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம ஞாபகம் வருது. பயந்தாரு, கவலைப்பட்டாரு, ஆண்டவரை பற்றி தப்பு தப்பா பேசினாரு, அப்புறம் பொண்டாட்டி திட்டிட்டு போயிட்டாங்க, அப்புறம் இழப்பு, உடம்பெல்லாம் சொறி சுரங்கு, இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் தேவன் எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு பாருங்களா, அவர் சொல்கிறாரு யோபுடைய பொறுமையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நம்ம இல்லை அப்படியா ஆண்டவரே, ஓ அப்போ நீங்கள் யோபை பார்க்கும்போது அவருடைய பொறுமையை நீங்கள் ஜூம் இன் பண்ணுறீங்களா. எவ்வளோ கிருபையான தேவன். நீங்கள் யோபுக்கிட்ட அத்தனை நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிய வந்தாலும் அவர்கிட்ட இருந்த ஒருவேளை ஒரு நன்மை மேலே ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதனால தான் இந்த யாக்கோபு 5:11 ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை காண்பிக்கிற ஒரு வசனம். Because only a father can see good in the child that the entire world can reject. உலகமே ஒரு பிள்ளை கிட்ட ஒரு நன்மை வராதுன்னு சொல்லிட்டாலும் அந்த பிள்ளையுடைய தகப்பனால மட்டும்தான் அந்த பிள்ளை கிட்ட இருந்து ஒரு நன்மை வர முடியும், நம்ப முடியும், அந்த பிள்ளை கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நன்மையை சுட்டி காமிக்க முடியும். Only the father can see something good hidden in his child. அவர் தான் எப்பவுமே பெருமையா இருப்பார் பிள்ளைங்களை நினைச்சு. கமான், இந்த வசனம் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தின் வசனம். ஏன்னா நிச்சயமா யோப பார்க்கும் போது நம்மளுக்கு தோணவே இல்லையே, ஆனா யோப புத்தகத்துல ஒரு வசனம் இருக்குது. யோபு சொல்றாரு 13:15 வசனத்துல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, அதுலயும் ஆண்டவரை பத்தி தப்பா தான் பேசினுக்கிறாரு. ஏன்னா பரலோகத்துல நடந்த சீன் யோபுக்கு தெரியல. ஆண்டவர் யோபுடைய ஜீவனை காப்பாத்தினார். அவர் சொல்றார், பிசாசு கிட்ட பார், உயிருக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனா யோபு தப்பா பேசினுக்கிறான் பாருங்க, என்னன்னு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கையா இருப்பேன்ற வார்த்தை வந்து எபிரேய மொழியில யகால், யகால், யகால் என்ற வார்த்தைய அதோடைய ஒரிஜினல் சென்ஸுக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு தெரியும், நான் பொறுமையா இருப்பேன். ஒருவேளை இந்த வசனத்துல யோபு பேசினத தன்னுடைய இருதயத்துல இருந்த அந்த பொறுமையின் விஷயத்தை ஆண்டவர் மேக்னிஃபை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன், நம்மளுடைய நல்ல தகப்பன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நன்மையை சுட்டி காமிச்சு அதை மேக்னிஃபை பண்றவரா இருக்கிறார். பாஸ்டர் ஜான் ஓஸ்டீன் ஒரு நாள் தன்னுடைய நண்பரோட ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கிறார், அமெரிக்கன் ஃபுட்பால். அதில் தன்னுடைய நண்பருடைய மகன் விளையாடுறார், அதனால ரொம்ப முக்கியமான மேட்ச் அது. சந்தோஷமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, ஒரு சினாரியோவில் அந்த பந்து வந்து யாராவது பிடிக்கணுமா இருக்குது. அப்போது பாஸ்டர் ஜான் ஓஸ்டீனுடைய நண்பர் அவருடைய மகன் அதை அந்த பந்தை பிடிச்சிடுறார், அந்த சாக்கர் பாலை பிடிக்கிறாரு, பிடிச்சிட்டு திரும்புறாரு. அவ்வளவுதான், என்டையர் டீம், அந்த எதிரியுடைய டீமே வந்து அவரை டேக்கிள் பண்ணிருது. எல்லாரும் ஐயோ பாவம் அப்படின்னு, இவ்வளவு மோசமான பிளேயர் இருக்க முடியுமா அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணின்னு இருக்கிற நேரத்துல தன்னுடைய மகனை பத்தி பார்த்துட்டு இருந்த அப்பா பாஸ்டர் ஜான் ஓஸ்டீன் கிட்ட சொன்னாராம், அந்த ரெண்டு மூவை பாத்தீங்களா, அவன் எப்படி அதை பிடிச்சிட்டு திரும்பினான் பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நடந்தது கொடூரம். அதுக்கப்புறம் அவன் இருக்கிறதுலே பெரிய சொதப்பலை செஞ்சு விட்டான். அதை பற்றியெல்லாம் அவங்க அப்பா பேசல. அவர் சொன்னாரான், அவன் பால பிடிச்சான் பாரு, பிடிச்சிட்டு அப்படி திரும்பினான் பாரு, அந்த ரெண்டு நல்ல மூவ்ஸ் பயங்கரம் இல்லை என் பிள்ளை அப்படின்னு. அப்போ பாஸ்டர் ஜான் ஓஸ்டீன் சொல்றாரு, ஓன்லி அ ஃபாதர் கேன் சீ தோஸ் டூ குட் மூவ்ஸ். ஏன்னா என்டையர் ஸ்டேடியத்தில் இருக்கிற ஜனமே வந்து அவனை டேக்கிள் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு அவன் சொதப்பிட்டான். ஆனால் அப்பா மட்டும்தான் அந்த ரெண்டு நல்ல மூவ் மேலே ஃபோக்கஸ் பண்ணார்னா, இதுதான் நம்மளுடைய பரலோக பிதாவுடைய உள்ளம். நம்ம வாழ்க்கையில 1000 தடவை நம்ம தவறு செஞ்சாலும் அவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டதை அவர் மேக்னிஃபை பண்றாரு. அவர் நம்மளுடைய தாயின் கருவில் நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே நமக்காக ஒரு நோக்கத்தை வச்சு அழைச்சாரே, அதை மேக்னிஃபை பண்றவரா இருக்கிறாரு. தவறுகளை மேக்னிஃபை பண்றது இந்த உலகம், நம்மளுடைய சத்துருக்கள், பிசாசானவன். ஆனா நமக்குள்ள இருக்கிற நன்மையை மேக்னிஃபை பண்றவர் தான் நம்மளுடைய தேவன். அப்போ அவர் சொல்றாரு, யோவுடைய பொறுமையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா, அது படிச்சுட்ட பிறகாவது நம்ம போய் பார்க்குறோம். நம்ம ஆமாம் ஆமாண்டவரே பொறுமையாக தான் இருந்தாரு, நாங்களும் அவர் பண்ணுற நெகட்டிவெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் ஆமாம் அவர் பொறுமையாக தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் பாருங்கள் அந்த வசனத்தை நான் கண்டினியூ பண்ணுற பாருங்கள், அது என்ன போடுறது நம்ம படிக்கலாம். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். ஓகே, அது மேலே தான் இன்னைக்கு நம்ம ஜூம் இன் பண்ண போகிறோம். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். யோபு எவ்வளோ இழந்தாரு, மனைவி என்ன பேசினாங்க, நண்பர்கள் என்ன பேசினாங்க, என்ன ஒப்பாரி வச்சுட்டு போனாங்க, ஆறுதல் சொல்றேன்னு வந்து, புண்ணை ஆற்றிட்டு போறேன்னு வந்து, எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு போன மாதிரி பண்ணி விட்டாங்க அவங்க. அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் ஆர்டர் சொல்றாரு, அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணல, ஆனா நான் என்ன மாதிரி முடிய பண்ண நீ பாத்தியா, ஓ இது தகப்பனுடைய உள்ளம். தகப்பனுடைய உள்ளம் எப்படி தெரியுமா, என்னன்னா நடக்கட்டும், என்னன்னா நீ பிரச்சனை பண்ணாலும் அதை எப்படியாவது நன்மையாக திருப்புறது தான் என்னுடைய நோக்கம். இதுதான் தகப்பனுடைய உள்ளம். சி த ஃபாதர் வில் ஃபிக்ஸ் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். எல்லாரும் கவனிங்க, உங்ககிட்ட தேவன் இன்னைக்கு பேசணுன்றதுக்காக தான் இந்த டீச்சிங்கை உங்களை கவனிக்க வச்சிருக்கிறாரு. உங்க தகப்பன், உங்க பரலோக பிதா உங்களை எவ்வளோ நேசிக்கிறாரு, உங்களை விட்டு கொடுக்காத தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட நீ வந்துட்டல அப்பான்னு, நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நான் நேசிச்சு உன்னை காப்பாத்தி உன் வாழ்க்கையை சீர்படுத்தி சரிப்படுத்தி உன்னை நான் தலை நிமிந்து வாழ வைக்க போறேன், எப்படியாவது ஒரு தீர்வு உன் சூழ்நிலைக்கு நான் கொண்டு வர போறேன். The father is someone who fixes everything. இதை தான் நம்ம யோபு புத்தகத்துல பாக்குறோம், யோபுடைய ஸ்டோரியில பாக்குறோம். இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ இழப்புகள், என்ன மாதிரி வேதனை, ஒரு மனுஷனும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு வேதனை அனுபவிச்சார் யோபு. இதெல்லாத்து மத்தியில தேவன் சொல்றாரு, யோபுடைய பொறுமையை பாரு, ரெண்டாவதா நான் எப்படி அதை முடிய பண்ணேன்னு பாரு. ஏன்னா தகப்பனுடைய உள்ள அப்படிதானே இருக்கும், பிள்ளை ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான்ப்பா, அப்பா என்ன பண்ணுவாரு, இப்போ ஃபெயில் ஆகிட்டான் உருப்பிட மாட்டான் இவன் அப்படின்னு அவங்க அப்பா விடுறதில்ல. அவங்க அப்பா யோசிக்கிறார், எப்படி இது சரி பண்ணலாம், டியூஷன் அனுப்பலாமா, வேற யாருக்கிட்ட சகாயத்தை கேட்கலாமா, ஸ்கூலை மாற்றலாமா, பிள்ளைகிட்ட உட்காந்து பேசலாமா, ஏன் எனக்கு தான் தகப்பனுடைய உள்ள எப்படியாவது இது சரி பண்ணும், எப்படியாவது இது சீர்படுத்தணும். வேற ஸ்கூலை மாற்றுறாரு, அங்கேயும் பிள்ளை சரியாக படிக்கலையா, அப்பா யோசிக்கிறாரு, அப்போ படிப்பில் தான் நம்ம பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்படுறானா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குது பிள்ளைக்கு, ஃபுட்பால் விளாடுறானா, கிரிக்கெட் விளாடுறானா, இல்லை என்னுடைய பிள்ளைக்குள்ள அந்த கலைத்திறன் இருக்குதா, ஆர்டிஸ்டிக் அந்த டேலண்ட்ஸ் இருக்குதா, எப்படியாவது மேலே கொண்டு வந்துடலாமே, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்கலாமா, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்காக ஏதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாமா. இதுதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம். நம்மளுடைய தேவன் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம விழும்போது, தவறு செய்யும் போது, ஏதாவது பிரச்சனையில மாட்டும் போது, அப்படியே ஒரு சேர்ல உட்காந்துக்கின்னு அப்படியே ஓரக்கண்ணில் பார்த்துன்னு இல்லை, சொல்ல உங்ககிட்ட நான் அனுபவி அப்படின்னு இல்லை, எப்படி சரி பண்ணலான்னு தான் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார், எப்படி சீர்படுத்தலான்னு தான் அவர் திட்டம் போட்டுட்டு இருக்கிறார். இமேஜின் பண்ணுங்க, பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க தெருவில், ஒரு பையன் பாலை பக்கத்து வீட்டு ஜன்னலில் அடிச்சு விட்டுறான், ஜன்னல் உடஞ்சிச்சு, அந்த ஆண்டி வந்து கத்துறாங்க வேற, என்னடா சின்னகிரிய மனத்தில் கிரவுண்டில் போய் விளையாடக்கூடாதடா, எத்தனை தடவை கத்துறது உங்களை பார்த்து. அந்த பந்தை அடித்த பையனுடைய அப்பா வர்றாரு, என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்க, சரி 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 விடுங்க விடுங்க, சரி விடுங்க பின்னா பண்ணலாம், என்ன எத்தனை எவ்வளோ ரூபா ஆகுது, என்ன 3000 ரூபாவா, சரி விடுங்க சரி பண்ணலாம் விடுங்க. ஏன்பா பார்த்து ஆடக்கூடாதா, போய் போய் அந்த ஆண்டி ஜன்னலாடா ஒடிக்கிறது, வேற யார் ஜன்னல் வச்சாலும் பரவாயில்ல, இப்படி பேசுறவங்க அப்பா போயிடுவார் உள்ள. திரும்பியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பசங்க போய் விளாட்றாங்க, திரும்பி அந்த பிள்ளை அடிக்கிறான், சிக்ஸ் அடிக்கிறான், அவங்க அப்பா கை தட்டுறாரு, ஆனால் பால் போய் நேராக போய் ஜன்னலில் போய் வந்து ஓடி, இப்போ என்ன ஆகுது, திரும்பி அந்த அம்மா வந்து கத்துது, நான் திருந்தாத ஜன்மங்களா, எங்கேந்தரா வந்தீங்க நீங்களா அப்படின்னு கத்துது. அப்போ என்ன பண்ணுறாரு இந்த அப்பா, திரும்பியும் போய் என்ன பண்ணுறாரு, சரி சரி விடுங்க விடுங்க சரி பண்ணலாம் விடுங்க சரி பண்ணலாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரு இதுதான் அப்பாவுடைய உள்ளம். அப்பா என்ன யோசிக்கிறாரு, நீ தானா ஆச்ச, நீயே வேலைக்கு போய் ஒருங்க கட்டுப்போ, ஸ்கூல் போகிறது வேணா ஒன்றுவானா, அப்படி பேச மாட்டார். அதே மாதிரி அப்பா அந்த ஆண்டிகிட்ட கொண்டு போக மாட்டார், ரெண்டு கொடுங்க ஆண்டி, நீங்கள் சும்மா பையன் பாரு சொல்லி சொல்லி விளாட்னேக்கிறான் அப்படியே விட போகிறார், இல்லை 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 இல்லை. அதே மாதிரி அவனை கை கழுவி விட்டுற மாட்டார், தலைமுழுகிட மாட்டார். இன்னைக்கு சொல்ல சொல்ல போய் இதை ஜன்னல் போய் வச்சுன்னு இருக்கிறேன், உன்னை தலை முழுகிறான்டா, நீ மவனே இல்லை போயிடறா எக்கேட கேட்ட அப்படின்னா அவங்க அப்பா விட மாட்டார். பார் தீமையான நம்மளே நம்ம பிள்ளைகளுக்காக நின்று அவங்க பண்ணுற பிரச்சனைகளெல்லாம் தாங்கிக்கின்னு அதில் ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணுன்னு நினைக்கிறவன் நம்ம, அந்த நல்ல தகப்ப நம்மளை பற்றி நினைக்க மாட்டாரா, நம்மளை குற்றப்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா, ஐயோ இல்லை பிரதர் நீங்கள் வேற நானே தான் தப்பில் போய் மாட்டிக்கினேன், அது பேர் தான் கிருபை. அப்படின்னா நம்ம தகுதி இல்லை அந்த சொல்யூஷனுக்கு, ஆனாலும் வந்து கொடுக்குறாரு அந்த சொல்யூஷனை, அதனால தானே கிருபைன்னு சொல்கிறோம் நம்ம. கமான், ஒரு தகப்பன் சொல்கிறாரு, மகன் சும்மா அந்த மரத்து மேலே ஏறி நாடின்னு இருக்காதரா, மேலேருந்து கீழே விழுந்தனா என்ன ஆர்த்து, கால் அடிப்படும், ஃப்ராக்சர் தான் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னால் விளையாட முடியாது, ரொம்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, ஜாக்கிரதையாயிரு. ஆனாலும் அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு 9-10 வயசு பையன், அவங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கிற மரத்தில் ஏறுறான், ஒரு நாள் மரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, அப்பா அப்பா யாரோ அழுவர் மாதிரி சத்தம் கேட்குது, ஐயோ என் மகன் வாய்த்தனா, அப்பா ஓடி வர்றாரு, மகன் ஏதோ ஒரு மரக்கிளையில் அவன் கால் மாட்டின்னு தொங்கி நிற்கிறான் தலைகீழ, அவங்க அப்பா என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க, அப்படியே கை கட்டி நிற்பாரா, சொன்னா இல்லையாடா அவங்ககிட்ட, திருந்த மாட்டேன் நீ விழுப்போ, நீ விழுத்தான் நான் பார்க்கணும், நீ அடிப்படும் போது அப்போ அவங்க அப்பா அப்படி நின்று இருப்பாருன்னு நினைக்கிறீங்க, இல்லை 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 கவனிங்க, நீங்கள் தான் அந்த தகப்பனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஓடி போவோம், மகன் எதுவும் கவலைப்படாதான், ஓடி போய் எப்படியாவது என் மகனை இந்த மரக்கிளையிலேருந்து அவன் கீழே விழுந்து அடிப்படாத மாதிரி நான் அவனை பிடிச்சிக்கணும், அவனை தாங்கணும், அவனை ஏந்திக்கணும். இதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும். நம்மளுடைய தேவன் இதை விட ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா, ஒரு தவறில் மாட்டிக்கிட்டோன்னா எப்படி அதை சரிப்படுத்தலாம் தான் யோசிக்கிறார். யோசிச்சு பாருங்க, யோபு தவறு பண்ணிட்டாரு, சுயநீதியில் இருந்துட்டாரு, பெருமையில் இருந்துட்டாரு, கர்வத்தில் பேசுவார், பல வசனங்களை நம்ம படிக்க முடியும், ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் பேசுகிறார் யோபு அப்படின்னு, கவலைப்பட்டுட்டாரு, பயத்தினால பிசாசுக்கு அவரே இடம் கொடுத்துட்டாரு. இதெல்லாத்து மத்தியிலையும் தேவன் யோபுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி சரிப்படுத்தி திருப்பி கட்டி முதல் இருந்ததை காட்டிலும் இரட்டத்தனையான நன்மைகளால் நிரப்புறார். இதுதான் நம்முடைய தகப்பன். He will fix everything in your life. He is not looking to accuse you. He is not looking to condemn you. உங்களை குற்றம் சாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற குற்றத்தை எடுத்து காண்பிச்சு அதை அப்படியே மேக்னிஃபை பண்ணி இனி நீங்க வாழ்க்கையில முன்னேறவே கூடாது அப்படின்னு திட்ட போடுறவர் நம்மளுடைய தேவன் இல்லை. அவர் நல்ல தகப்பன், எப்படி சரி பண்ணலான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாரே ஒழிய எப்படி நம்மளை வந்து அப்படியே ஒன்னும் இல்லாம மாத்திரலாம்னு சொல்லி நினைக்கிறதே இல்லை. ஞாபகம் வச்சுங்க, இதான் நம்முடைய தகப்பன். ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடும் போது அவர்கிட்ட வரும்போது மனதுருக்கத்தோடு ஓடி வர்றாரு, அந்த பிரச்சனையை சரி பண்றாரு, நம்ம வாழ்க்கையை திருப்பி கட்டுறாரு. இதைதானே படிக்கிறோம் நம்ம எட்டகுமாரனுடைய ஸ்டோரியில. இந்த இளைய மக அவங்க அப்பா கிட்ட இருந்து தனக்கு வர வேண்டிய சொத்துன்னு அவங்க அப்பா உயிரோடு வரும்போதே வாங்கின்னு போயிடுறான். என்னென்ன அர்த்தம், நீலாம் உயிரோடு இருந்து என்னத்த கிழிச்ச, நீ செத்தாலாவது எனக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கிறான். அவங்க அப்பாவை மதிக்கல, அவன் வேல்யூ பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணல. என்ன கொடூரமான ஒரு பாவம் அது, அதுவும் அந்த காலத்தில் இன்னும் ரொம்ப மோசமான பாவம் அது. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொண்டு வர்ற பாவம் அது. கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா என்ன பதர், பனிஷ்மெண்ட்ல கேபிட்டல் பீல எழுதுமா? இல்லை, சாகச்சிருவாங்க. அதான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை கொடுக்கப்படுற ஒரு குற்றம் அது. அப்பா அம்மாவை அவமதிக்கிறது மரண தண்டனையை கொண்டு வந்துடும் யூத கலாச்சாரத்தில். அப்பா அவமதிச்சுட்டான், பணத்தை எடுத்துட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். பார், வேற ஒரு தேசத்துக்கு போயிருப்பான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பண்ணி மேய்க்கிற வேலைலாம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இப்போ கண்டிப்பாக. இப்போ யூதர்கள் இந்த பன்றி வந்து ஒரு சபிக்கப்பட்ட தீட்டான ஒரு மிருகன்றதுனால அதை வந்து வளர்க்கறது வந்து அவங்களுடைய முக்கியமான விருப்பமாக இருந்திருக்காது. ஸோ ஒரு அந்நிய தேசத்துக்கு அவன் போயிருந்துருக்கலாம், அங்கே பன்றிங்களை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. நான் கொடூரம்பார போய் வேசிங்களோட இருந்தான்னு சொல்லி அண்ணங்காரன் சொல்லிட்டான். அப்போது வேசிகளோட இருந்திருக்கிறான், பண்ணி மேய்க்கிற அளவுக்கு போயிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான், பாவ வாழ்க்கையில் இருந்துட்டான், அப்பாவை அவமானப்படுத்திட்டான், சொத்துங்களெல்லாம் இப்போ நாசப்படுத்தி அதெல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் கையில் வர்றான். வர்றது கூட சாப்பாட்டுக்காக தான் வர்றான். வர என்ன சொல்லிட்டு வரான், எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் வேலைக்காரங்க கூட சாப்பாடு சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறாங்க, நான் என்னத்துக்கு இங்கே பண்ணி தொடர்பு கிடைக்காம கஷ்டப்படுறது, எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன்ட்டு எதுக்கு வந்துக்கிறான், சாப்பாட்டுக்காக. என்ன அவன் சொல்கிறான் பாருங்களேன், அப்பா நான் உங்கள் மகனாக இருக்கிறதுக்கு இனி நான் பாத்திரம் நல்ல, இதுக்கு முன்னாடி ரொம்ப பாத்திரம் நீ ஒரு இல்லையா, பாத்திரனா இருக்கிறதுனால ஒன்றும் நம்ம பிறக்கல, பிறந்ததுனால பாத்திரவான்களா கர்த்தர் நம்மளை மாத்தி இருக்கிறாரு. இட்ஸ் நாட் அபவுட் யுவர் வர்த் இன் தி ஃபாதர்ஸ் ஹவுஸ், இட்ஸ் அபவுட் யுவர் பர்த். நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களா இருக்கிறதுனால அப்பா வீட்டில் இல்லை, பிறந்திருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தை கழுவி பிதாவின் பிள்ளைகளாக நம்மளுக்கு மீண்டும் ஒரு பிறப்பை கொடுத்துருக்கிறாரு. இட்ஸ் நாட் அபவுட் யுவர் வர்த், இட்ஸ் அபவுட் யுவர் பர்த். ஆனால் இந்த பிள்ளை பேசுறது பாருங்களேன், நான் இனி பாத்திரன் அல்ல, இதுக்கு முன்னாடியும் பாத்திரம் இல்லை, பிறந்தப்பா நீ சொல்றாரு நான் வேலைக்காரனா என்ன சேர்த்துக்கங்க, ஏன் வேலைக்காரங்க சாப்பாடு கிடைக்குது. அப்போ இவன் வந்தது அப்பாவுக்காக கூட இல்லை, சாப்பாட்டுக்காக தான் வர்றான். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட சிந்தையுள்ள ஒரு மனுஷன் வரும்போது அப்பாவான என்ன பண்ணும், இங்கேருந்து போர் சேவகர்களை அனுப்பி வேலைக்காரங்களை அனுப்பி அடிச்சு துரத்துங்கடா நாய, என் பேர் அவமானப்படுத்திட்டு வேசிங்களோட இருந்துட்டு இப்போ பன்னித்தவடு கூட கிடைக்காம என் வீட்டு சோறு தேவையா உனக்கு, மூணாவது நாள் பால் கூட ஊற்ற மாட்டேன் ரசிகல் ஓடிப்போ துரத்தி விடுங்கடா அவனு அப்படின்னு அனுப்பி விட்டுருந்துருக்கலாம் அவங்க அப்பா. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, உபாகமம் 21 படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இந்த சொல்ற பேச்சு கேட்காம அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுகிற ரிபெல்லியஸ் சில்ட்ரன் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா, அவங்கள ஊருக்கு வெளியே கொண்டு போய் மூப்பர்கள் முன்னாடி நிப்பாட்டி இவன் சரியில்லை, இவன் பிசாஸ் பிடிச்சவன், இவன் எங்களுக்கு வாண்டான்னு என்ன பண்ணுமா, அவனை கல்லால் அடிச்சு சாகடிக்கணுமா. அதுவும் ஜூவிஷ் ட்ரெடிஷன்ஸ் படி பெற்றோர்கள் தான் முதல் கல்லையே தூக்கி போடணுமா. அப்போ ஆக்சுவலாக அந்த அப்பா என்ன பண்ணியிருந்துருக்கணும், நிறைய கல்லுங்களை தூக்கி அந்த மக மேலே அடித்து அவனை சாகடிச்சிருந்துருக்கணும். ஆனால் அவங்க அப்பா வேற மாதிரி பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, மகனை தூரத்தில் இருக்கும் போதே பார்த்து மனதுருகினார், த லார்ட் ஹஸ் கம்பேஷன் ஆன் யூ. இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, பிதாவாகிய தேவன் உங்கள் பிரச்சனையில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் எதனால பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்கள் தப்பு தான், உங்கள் பிரச்சனை தான், உன்னை யார் அவங்ககிட்ட பேச சொன்னிருந்து லவ் பண்ணவானான்னு சொல்லியா, நான் உன்னை படிக்கிற வயசில் ஏன் அப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணிட்டேன், ஏன் இப்படி பண்ணிட்டேன், ஏன் நீ அங்கே கடன் வாங்கினேன், ஏன் அங்கே சீட்டு போட்டாங்க, ஏன் இப்போ ஏமாந்துட்ட, இப்படின்னெல்லாம் குற்றப்படுத்துறது அவருடைய முதல் நோக்கமே இல்லை. பாருங்க, ஞாபகம் வச்சுங்க, எப்படி சீர்படுத்தலாம், எப்படி சரிப்படுத்தலாம்னு சொல்லி நம்மளை பார்த்து மனதுருகிற தேவனாக இருக்கிறார். He has compassion on you. He's not here to accuse you. மனதுருக்கத்தின் தேவன். அப்பா பார்த்தது மட்டும் இல்லை, மனதுருகினார், மனதுருகினார். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம், அவங்க அப்பா தூரத்தில் இருக்கும்போதே பார்த்தார். இந்த எபிசோடில் நம்ம பார்த்துட்ருக்குறோம், அப்பா மனதுருகினார், ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்கு கொண்டு வர்றாரு. ஆனால் பிரச்சனை இருக்குது, ஏன் உபாகமம் 21 பிரகாரம் அவனை கல்லால் அடிச்சு சாகடிக்கணும், இந்த சூழ்நிலையை எப்படி சரிப்படுத்துறது? ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவரை பெரிய மனுஷராக கனப்படுத்திட்டு இருந்திருக்கலாம், இப்ப ஐயா பாரு நியாயத்தை நிறைவேற்றாரு பாரு, தான் புள்ளன்னு பார்க்காம கொண்டு போடுறாரு பாரு, எத்தனை பேர் பேசி நின்றுட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. அவங்க அப்பா நியாயத்தையும் நிறைவேற்றணும், தான் பிள்ளையும் காப்பாற்றணும், செஞ்சு முடிச்சார். ஏன்னா இந்த அப்பா பரலோக அப்பாவு கிடையாலும் அவருடைய வேலை என்னது, டு ஃபிக்ஸ் எவ்ரி திங், எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியில் தீர்வுகளை கொண்டு வந்து சரிப்படுத்தி சீர்படுத்தி தலை நிமிந்து வாழ வைக்கிறதா அவருடைய வேலை. அவர் சொல்றாரு, கொழுத்த கன்று இங்க கொண்டு வா. ஓ தட்ஸ் த சொல்யூஷன். எல்லாருடைய கேள்விக்கு பதில் கொழுத்த கன்று, எல்லா நீதியின் கேள்விகளுக்கு பதில் கொழுத்த கன்று, எல்லா நியாயத்து கட்டுப்பாடுகளுடைய டிமாண்டுக்கான சொல்யூஷன் அந்த கொழுத்த கன்று. ஏன் கொழுத்த கன்று கொண்டு வந்த உடனே அதை கொண்டு போடுறாரு, சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அப்புறம் சொல்றாரு, என் மகன் தொலைஞ்சு போயிருந்தா திரும்பி கிடைச்சிட்டான், மறிச்சு போயிருந்தா ஆனா இப்ப உயிரோட வந்துட்டான். தொலைஞ்சு போயிருந்தான் திருப்பி கிடைச்சிட்டான்றது கரெக்ட் சார், நீங்க என்ன கபார்னு மறிச்சு போயிட்டான் திரும்பி உயிரோட வந்துக்கிறான்னு சொல்றீங்க. ஏன்னா அவங்க அப்பா அன்னைக்கு அந்த சாக்ரிஃபைஸை ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த கொழுத்த கன்று மறிச்சது என் மகன் மறிச்சது போல, பாவத்தின் சம்பளம் மரணம் தான், என் மகனுடைய மரணத்தை அந்த கொழுத்த கன்று ஏற்றுக்கொண்டாச்சு, அதனால என் மகன் செத்துட்டான். இப்ப நான் இந்த பக்கமா கூட்டிட்டு வந்தனே ரத்தத்தை தாண்டி, இந்த மக புது குமாரன், புது சிருஷ்டி, அவனை யாரும் குற்றப்படுத்த முடியாது, ஏன்னா ரத்தத்தை தாண்டி வந்துட்டான், ஒரு பலியின் நிமித்தம் உள்ள வந்திருக்கிறான், அவன் என்னுடைய பிள்ளை, அவன் மேல ஒரு கல்லையும் யாரும் எரிய முடியாது, அவனுக்காக ஒரு பார்ட்டியை ஏற்படுத்துவேன், அவனுக்காக ஒரு பெரிய ஃபங்க்ஷனை ஏற்படுத்தி ஊரையே கூப்பிடுவேன், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன், யாரும் என்னை பார்த்து அநீதியானவர் அந்நியாயமானவர் சொல்ற மாதிரி இல்லை. ஏன், ஏன்னா என் மகனுக்கு வர வேண்டிய தீர்வை நான் கொண்டு வந்துட்டேன் கொழுத்த கன்று நிமித்தம். நம்மளுடைய தகப்பன் ஒவ்வொரு தடவையும் சூழ்நிலைகளுக்குள்ள ஒரு சில சம்பவங்கள் மத்தியில் தோல்வியிலையும் இழப்புகள் மத்தியில் உடைந்து போன மனதின் நிலைகள் மத்தியில் குற்ற உணர்ச்சியால் பிசாசானவன் நம்மளை தாக்கிட்டு இருக்கும்போது நமக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் தெரியுமா, ஒரு கன்றை கொழுக்க செஞ்சிட்டு இருக்கிறார். He's fattening the calf. He's fattening the calf. தீனியை போட்டுட்டு இருக்கிறார், நல்லா வளர்த்துட்டு இருக்கிறார். அந்த அப்பா கிட்ட வந்து யாராவது கேட்டிருக்கலாம், ஐயா யாருக்காக இந்த கன்றை நீங்கள் கொழுத்துட்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்லியிருப்பாரு, என் மகன் திரும்பி வருவான், அவன் வரும்போது அவனை கொண்டு போடணும்னு நிறைய பேர் நினைக்கலாம், ஆனால் அவன் வரும்போது அவன் குற்ற உணர்ச்சியிலே சாகாதபடிக்கு நான் ஒரு தீர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறேன், அந்த பதில் தான் இந்த கொழுத்த கன்று. இன்னைக்கு பிதாவானவர் ஏசு கிறிஸ்துவான தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக அர்ப்பணிச்சார், சிலுவையில் பலி கொடுத்தார், அவர் தான் நமக்கான கொழுத்த கன்று. இன்னைக்கு உங்கள் பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ரொம்பவே நெகட்டிவாக இருக்கலாம், ரொம்ப ஆழத்தில் நீங்கள் தொலைஞ்சு போன மாதிரி இருக்கலாம், பண்ணி தவிடு கூட கிடைக்காத நிலையில் நான் கூட அப்படி தாம்பதர் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார், அவர் யார், குற்றப்படுத்துகிறவர் இல்லை, மனதுருகிற தகப்பன். இந்த தகப்பன் எப்படி உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை சாகடிச்சு புதைச்சிடலாம், எப்படி உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதனால் அவர் பெருமைப்படலாம் அப்படின்ற எண்ணத்தில் இல்லை, உங்களை பார்க்கும்போது பரிதபிக்கிறார், உங்களை பார்க்கும்போது மனதுருகிறார், உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் உங்கள் கண்ணீரை பார்க்குறார், இந்த வயிற்று பசியை பார்க்குறார். நீங்கள் ஒரு பொட்டில் சாப்பாடுக்கு வந்திருக்கலாம் அந்த கெட்டக்குமார மாதிரி, ஆனால் அந்த தகப்பன் பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி உங்களை கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா இந்த தகப்பன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறவர், நம்மளை தீர்த்து கட்டுறவர் இல்லை. ஞாபகம் வச்சுங்க, நம்மளுடைய பரலோக தகப்பன் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார், ஆனால் பிரச்சனை மத்தியில் நீ தானா அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நம்மளை தீர்த்து கட்டுறவர் இல்லை, தீர்த்து கட்டுறவர் இல்லை, தீர்வு கொண்டு வர்றவர். அவர் அப்பான்னு கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவருடைய சொல்யூஷன்ஸை ரிசீவ் பண்ணுங்க, வெற்றிகரமாக வாழுங்க. கர்த்தர் உங்களை கொண்டாடணுன்றதுக்காக உங்களுக்காக உயர்வுகளை வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளுடைய நல்ல தகப்பன், அவரை போல நல்ல தகப்பன் யாருமே இல்லை. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவர் கொண்டு வருவார். He will fix the mess in your life. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு அஞ்சாவதோ ஆறாவதோ படிக்கிற அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கிரவுண்டில் நான் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு தடவை நான் ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன், பாலை ரொம்ப தூரமாக அடிச்சிட்டாங்க, கிரவுண்டுடைய ஓரத்துலலாம் குப்பெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க, நிறையா காங்கிரஸ் செடி, கிளாஸ் பீஸுங்க, ஆணி இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் அப்போல்லாம் கவலையப்பட மாட்டோம், இறங்கிடுவோம், பால் எப்படியாவது எடுத்து போட்டுருணும் நம்ம, அதான் விஷயமே, அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி. ஸோ பாலை வந்து பவுண்ட்ரி லைனுக்கு அடிச்சிட்டாங்க, குப்பெல்லாம் கொட்டி கிடக்குது, வேகமாக போகிறேன், பால் எடுத்துடலான்னு சொல்லி நான் போய் பந்தை எடுத்துட்டேன், ஆனால் என்னால் தூக்கி எறிய முடியல. ஏன்னா என் கால்களில் ஆணி பாஞ்சிருச்சு. ஒரு நாலஞ்சு ஆணி ஒரு பலகையில் இருந்திருக்குது, நான் பார்க்கல. அது அப்படியே என் காலுக்குள்ளே ஏறிடுச்சு. அந்த வலி தாங்க முடியாமல் நான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறேன். பாலை தூக்கி போடல. என் ஃப்ரெண்டுங்க அங்கேருந்து கத்தின்னு இருக்கிறாங்க, டேய் டேய் அப்படின்றாங்க. என்னால் தூக்கி போட முடியல, வலி தாங்க முடியல. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க ஓடி வர்றாங்க, என்னடா ஆச்சு இவன், போனவன் அங்கே போய் என்ன ஆச்சு தெரியா அப்படின்னு வந்து பார்த்துட்டு, ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் போய் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஒரு நிமிஷத்தில் ஓடினாலே என் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். எங்கள் அப்பா வர்றாரு, நல்லா கவுனிங்க. நான் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கிறேன், அதே இடத்துல தான் இருக்கிறேன். எங்கள் அப்பா வந்த உடனே அந்த ஆணி இருக்கிற அந்த பலகையை என் காலிலிருந்து எடுத்துட்டாரு. எடுத்துட்டு என்னை கையிலேயே சுமந்துட்டு ஒரு கிளினிக் ஓப்பன் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகட்டும், ஆட்டோவை கூப்பிடலாம், அதெல்லாம் யோசிக்கல பார். அவர் கையில் எடுத்துட்டு வேகமாக நடந்து போகிறாரு. எங்கன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு டாக்டர் வீடு இருந்துச்சு. நேராக டாக்டர் வீட்டுக்கே போயிட்டார். டாக்டர் இது பாருங்க, இது சரி பண்ணுங்க அப்படின்னு. ஒரு தடவை கூட என்னை திட்டல. நீ ஏங்க போய் விளாடின, நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும் இல்லையா, ஹோம்ஒர்க் எழுதியிருக்கணும் இல்லையா, ஸ்லிப்பர் போட்டு விளாடி இருக்கணும் இல்லையா, ஏன் இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க கூட போய் சேர்ற, ஏன் இந்த இடத்துல நீ விளாடுற, எத்தனை கேள்விகள் கேட்டிருந்துருக்கலாம். ஒரு கேள்வி கூட கேட்கல பாருங்க. என்னை பார்த்த உடனே, என் அழுகையை பார்த்த உடனே, என்னுடைய வலியை பார்த்த உடனே மனதுருக்கத்தோட எப்படி அதை சால்வ் பண்ணலான்னு தான் அவர் இறங்கினாரே தவிர்த்து குற்றப்படுத்தலான்னு இறங்கவே இல்லை. இதே போல் நம்மளுடைய பரலோக பிதாவும் நம்ம மேலே மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். பிரச்சனையில் இருக்கும்போது கண்ணீரை துடைக்க வருவார், மனதுருக்கத்தோடு வருவார். குற்றப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல், குத்தி குத்தி காமிக்காமல், உன்னால தான், உன்னால தான், உன்னால தான், நீ உருப்பிடல, நீ பேச்சை கேட்கல அப்படின்னு திட்டாமல் பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணுன்னு தான் அவர் இறங்குவார். நம்மளை அவருடைய கைகளில் ஏந்துவார், உங்களை ஏந்துவார். எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி திட்டம் போட்டு உங்களுக்காக நன்மையை கொண்டு வருவார். பிரச்சனையை தீர்த்து கட்டுவார், உங்களை இல்லை. சூழ்நிலைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார், உங்கள் வாழ்க்கைக்கு இல்லை. இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொண்டு வருவார். உங்களை குற்றப்படுத்தி உங்களை கேவலப்படுத்த மாட்டார். நம்மளுடைய தகப்பன் நல்லவர், அவருடைய அன்பு ஆச்சரியமானது. அவர் தீர்த்து கட்டுற தேவன் இல்லை, நம்ம சூழ்நிலைகளுக்கு தீர்வு கொண்டு வர்ற தேவன். ஞாபகம் வச்சுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர் அப்பான்னு கூப்பிடுங்க, அவருடைய அன்பை அனுபவிங்க. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிள் ஆக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.